வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தே சத்தம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தே சத்தம்.
எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களின் தண்டனைகளை நீர் சிலுவை மரத்திலே சுமந்து தீர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்னமும் உம்மோடு கூட உள்ள சரியான உறவை குறித்த நிச்சயமில்லாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே உமக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாய், நானும் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களோடு உறவாடினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை எச்சரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தங்களுடைய சிந்தனையிலே போராட்டங்களோடு வாழுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த எண்ணங்கள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வசனங்களினாலே எல்லா எண்ணங்களையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாய், உம்முடைய தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமணமான பின்னரும் தவறான தொடர்புகளிலே, தவறான உறவுகளிலே தொடருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே தங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப பொறுப்பற்ற கணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனாலே உள்ள முடைந்து போயிருக்கும் மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் குடும்ப பொறுப்பற்ற மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்காக, கணவன்மார்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே குடும்பங்களிலே இருக்கிறவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதற்கு தங்களை அர்ப்பணித்து மகிழ்ச்சியான குடும்பங்களை கட்டி அமைக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். குடும்பத்திற்கு போதுமான வருமானம் கிடைக்கத்தக்கதாக சரியான வேலைகளை தாரும் ஐயா. தங்கள் வேலைக்காக ஒவ்வொரு நாளும் மிக அதிகமான தூரம் பயணம் செய்கிறவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சோம்பலான பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை குறித்த உணர்வு உள்ளவர்களாய், உற்சாகத்தோடும் சிறந்த சேவை செய்கிறவர்களாய் மாறவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொழிலின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அதன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னமும் கப்பல்களிலே, விமானங்களிலே, பேருந்துகளிலே தினமும் பணி செய்வதே தங்களுடைய பணியாய் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. இந்த நேரத்திலேயும் எங்களுக்கு அருமையான பார்வையற்ற சகோதர சகோதரிகள், காது கேளாத சகோதர சகோதரிகள், இன்னும் அங்கவீனமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து நல்ல சுகம்பலன் தந்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். அவர்களை பொறுப்போடும் அன்போடும் கவனிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலேயும் நீர் பொறுப்புகளிலே வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற கிருபையை தாரும். அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், இது கர்த்தர் கொடுத்த பணி என்ற உணர்வோடு கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையான சேவை மனப்பான்மையோடும் தன்னுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். அரசு மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அங்கே பணி செய்கிற எல்லா வைத்தியர்களுக்காக, தாதிமார்க்காக, உதவியாளர்களுக்காக, சுத்தம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் தங்கள் கடமையை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். அங்கே சிகிச்சை பெறுகிற அத்தனை பேரும் சீக்கிரமாய் சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க, பரிசுத்தத்திலே வளருகிற ஆண்டாயிருக்க, கிருபை நிறைந்த ஆண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்தரலும், அவர்களை வழி நடத்தும். எங்கள் ஜபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக, நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பலரே ஒரு கீதம் உண்டு
இயேசுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று மூன்றாம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், யூதா எழுதின பொதுவான நிருபம் மூன்றாம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனத்திலே பிரியமானவர்களே என்று சொல்கிறார் யூதா. இவ்வாறு சொல்வது தேவனால் அன்பு கூறப்பட்ட தேவனுடைய அன்பான பிள்ளைகளை குறிக்கிறது. பொதுவான ரட்சிப்பு என்ற வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பொதுவான என்பதற்கான கிரேக்க வார்த்தை கொய்னஸ் என்பதாகும். இந்த புதிய ஏற்பாடானது இலக்கிய கிரேக்க மொழியிலே எழுதப்படாமல் கொய்னி கிரேக்க மொழியிலே, அதாவது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருவரும் படித்தவர்களோ அல்லது பாமரர்களோ ரோம சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்த எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத நோக்கமுடையவராக யூதா இருந்ததாக சொல்லும்பொழுது அது ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்த எல்லா மக்களும் புரிந்து கொள்வதற்கு குறிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். யூதா ரட்சிப்பின் காரியங்களிலே சிலவற்றை குறித்து எழுத திட்டமுடையவராக இருந்ததாக இங்கே சொல்கிறார். அது ஒருவேளை மீட்பை குறித்ததாக, கிறிஸ்துவை பற்றினதாக, பரிசுத்தப்படுதலை குறித்ததாக, அல்லது வேற ஏதாவது ரட்சிப்பை பற்றிய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை குறித்தெல்லாம் எழுதவில்லை. காரணம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், யூதா விசுவாசத்தை குறித்து எழுத நோக்கமுடையவராக இருந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை திசை திருப்பிவிட்டார். திடீரென்று வரவிருக்கிற விசுவாச துரோகத்தை குறித்த எச்சரிக்கையை கொடுக்கும்படியாக யூதாவை ஏவினார். விசுவாச துரோகம் என்பது விசுவாசத்தை விட்டு விலகி செல்வது, அதாவது அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்து மாறாக செல்வது. பிரியமானவர்களே, யூதாவின் நாட்களிலே விசுவாச துரோகம் என்பது ஒரு கையளவு மேகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு புயல் போல அது வீசி பூமியை நிரப்புகிற சக்தியாயிருக்கிறது. பூமியிலே வரப்போகின்ற விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறுகின்ற அநேக காரியங்கள் நம் நாட்களிலும் முன்பே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, விசுவாச துரோகம் என்பது இனி வரப்போகின்ற ஒன்றல்ல, இது இப்பொழுதே நம் நாட்களிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மூன்றாவது வசனத்திலே அவசியமாய் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். யூதாவின் மீது ஒரு கட்டாயம், ஒரு அவசிய தேவை, வலு கட்டாய நிலை வந்துவிட்டது என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த சிறந்த உபதேசங்களிலே சிலவற்றை குறித்து நான் எழுத முயற்சித்த பொழுது ஒரு வலுக்கட்டாயமான நிலை என்மேல் வந்தது. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்கிறார். இங்கே போராட வேண்டும் என்ற வார்த்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் முழங்காலிலே நின்று போராட வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் அர்த்தம் சொல்வதுண்டு. ஆனால் இதற்கு இங்கே போதுமான ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே கருத்து என்னவென்றால், சண்டை இல்லாமல் போராட வேண்டும் என்பதே. உதாரணமாக, நாம் தேவனுடைய வசனத்தின் மீது உறுதியான பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் இந்த விசுவாசத்திற்காக கோபமும் சண்டையும் இல்லாமலேயே போராடலாம் இல்லையா? அப்போஸ்தலனாய பவுல் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே 24 முதல் 26 வரையுள்ள வசனங்களிலே என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். யூதா போராட வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர் மரண போராட்டத்தை அர்த்தப்படுத்துகிறார். பெரிய உபதேசங்களை எழுதுவதை காட்டிலும் நாம் கிறிஸ்தவத்தின் சிறந்த உபதேசங்களுக்காக போராட வேண்டும் என்று, அல்லது பாதுகாக்க செயல்பட வேண்டும் என்று யூதா சொல்கிறார். இங்கே நாம் பார்ப்பது என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசம் என்பது சத்தியத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே இது அப்போஸ்தலரின் உபதேசமாக சொல்லப்படுகிறது. கவனிங்கள், அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது முதலாவது குறிப்பிடப்படுவதை கவனியுங்கள். தேவனுடைய சபையின் அணிவகுப்பில் இதுதான் முதல் இடத்தில் வருகிறது. இதனால் நம்முடைய சபைகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்தராவிட்டால் அது சபைகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:15 பார்க்கும்பொழுது அங்கே அன்புடன் சத்தியத்தை பேச வேண்டும் என்று அறிகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை சத்தியத்தை பேசப் போகிறீர்கள் என்றால் அதை அன்போடு பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் அன்போடு அதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே சத்தியத்தை தான் போதிக்கிறீர்களா என்பது கேள்விக்குறியே. மட்டுமல்ல, நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு சாந்தமும் பயத்தோடும் பதில் சொல்ல நாம் தயாராயிருக்க வேண்டும். ஒரு விசுவாசியானவன் தன்னிடத்திலே கருத்து வேறுபடுகிறவரிடத்திலே கோபம் கொள்கிறவனாக இருக்கக்கூடாது. அதாவது முன் கோபியாக அவன் இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் விசுவாசத்திற்காக ஏன் போராட வேண்டும் என்பதற்கான காரணங்களை யூதா நம் முன்னாலே வைக்கிறார். சபையிலே ஒரு சில காரியங்கள் நடப்பதால் யூதா அபாய எச்சரிக்கை கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 4:1. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி உண்டான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இங்கே அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இவையெல்லாம் நடைபெறும் முன்னரே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். இந்த விசுவாச துரோகத்தை குறித்து வேதத்திலுள்ள மற்ற எழுத்தாளர்களும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கவனிங்கள், சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். கவனித்தீர்களா? சபைக்குள்ளே விசுவாச துரோகம் நேர் வழியிலே வருவதில்லை, அது பக்க வழியாய்த்தான் வருகிறது. பிசாசின் காரியங்கள் எப்பொழுதுமே இவ்வாறுதான் இருக்கும். யோவான் 10:1 பாருங்கள். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலே செல்கிறதை எளிதாக இருக்கிறதை நம்பாதிருங்கள். அருமையானவர்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்டவர்களை அதிகமாக காண முடியும். அவர்கள் விசுவாசிப்பதாக சொல்வது உண்டு, ஆனால் உண்மையிலேயே விசுவாசிப்பது வேறு. இதை அவருடைய கிரியைகளினாலேயே கண்டுவிடலாம். அநேக விசுவாசிகள், ஊழியர்கள், சபையினர் விசுவாசத்தின் அடிப்படை காரியங்களை நடைமுறையிலே விசுவாசிக்க மாட்டார்கள், அதன்படி செயல்படவும் மாட்டார்கள். அநேக புதிய புதிய கொள்கைகள் இந்த சபைக்குள்ளே புகுந்து வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை உள்ளே புகுத்துகிறவர்கள் எவ்வாறு சபைக்குள்ளே நுழைகிறார்கள்? சபையை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பக்க வழியாக உள்ளே நுழைந்தவர்கள். அவர்கள் ஒன்றை அறிக்கையிடுவார்கள், மற்றொன்றை விசுவாசிப்பார்கள். இவர்கள் முன்வாசல் வழியாக வருவதில்லை. அதாவது அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை வேதத்தின் அடிப்படையிலே சொல்லாதவர்கள். இன்றும் அநேகர் இவர்களுடைய உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேதம் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் கொரிந்து சபையார் எழுதுகிறதை பாருங்கள். 2 Corinthians 11:13-15 வாசிக்கிறேன். 2 Corinthians 11:13 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரோடும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இங்கே வேஷத்தை தரித்துக் கொள்வது என்ற ஒரு வாக்கியம் நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு வெளியிலிருந்து தன்மீது வைக்கப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன்னுடைய வெளிப்படையான கருத்து பரிமாற்றத்தை மாற்றிக்கொள்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவன் உள்ளத்திற்குள்ளே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனால் வெளிப்பிரகாரமாக மட்டும் அந்த கருத்தை சொல்லுவான். இவனே மற்றவர்களைப் போல வேஷத்தை தரித்துக் கொண்டவன். சாத்தானுடைய முறை இதுதான் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சாத்தானுடைய அணுகுமுறையால் அநேக சபைகள் விசுவாச துரோகத்திற்கு இடம் கொடுத்து விட்டன. ஒரு சபையிலே நடந்த ஒரு காரியத்தை சற்றே கவனியுங்கள். அந்த சபையிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அந்த போதகருடைய வழிநடத்துதல் ஒரு காரணம். அவர் ஓய்வு பெறும் வேலை வந்தது. ஆகவே அந்த சபைக்கு புதிய ஒரு போதகர் அவசியமாயிற்று. ஆகவே ஒரு போதகர் அதை அறிந்து விண்ணப்பிக்க வந்தார். வந்த அந்த போதகரிடத்திலே சபை மூப்பர்கள் அவருடைய விசுவாசத்தை பற்றி அநேக கேள்விகளை கேட்டார்கள். அவர் வேத உபதேசம் அனைத்தையும் விசுவாசிப்பதாக சொன்னார். ஆனால் அந்த போதகர் உண்மையிலே அவற்றை விசுவாசிக்கவில்லை. அவர் பக்க வழியாய் வந்தவர். அவர் விசுவாசிப்பவரை போல நடித்தார். விசுவாசத்திலே வல்லவரை போல காணப்பட்டார். இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், அவர் பிரசங்கித்து காண்பித்த பிரசங்கம் அப்படியே விசுவாசத்தினை அனல் மூட்டி எழுப்புவதாக தோன்றிற்று. அவரும் விசுவாசத்திலே சிறந்தவர் என்பது போல ஆகிவிட்டது. அவர் ஒருவேளை பெரிய வல்லமையான பிரசங்கியாரர்களின் புத்தகத்தை படித்து பிரசங்கம் தயார் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வாறாக ஒரு சிறந்த பிரசங்கத்தை அவர் செய்து காட்டினபடியால் அவரை போதகராக நியமித்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த போதகர் தன் பிரசங்கித்த எதையும் நம்பாதவராயிருந்தார். அவர் பக்க வழியாக வந்தவர். இவர் விசுவாச வாழ்வு இல்லாதவராகையால் வெகு சீக்கிரத்திலே இவருடைய கனியற்ற வாழ்க்கை வெளியாகிவிட்டது. இருந்தபோதிலும் அந்த சபையார் அந்த போதகரை வெளியே அனுப்ப விரும்பவில்லை. அவ்வாறு அனுப்புவது சபைக்கு கெட்ட பெயர் என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே அந்த போதகரை வைத்து அவர்கள் சமாளித்து விட முடிவு செய்தார்கள். ஆனால் அவர் மூலமாக 2-3 சபைகள் விசுவாச வாழ்க்கையிலே அழிந்து போய்விட்டது. ஆனால் பக்க வழியாய் வந்த இவரை பின்பக்க வழியாகவே அனுப்பியிருந்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யாததால் சபையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரும் சீரழிவை கண்டார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, விசுவாச துரோகம் இவ்வாறுதான் நடைபெறுகிறது. அது பக்க வழியாகவே ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் நுழையும். யூதா சொன்னதை இங்கே நாம் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அதாவது அவை முன்னமே எழுதப்பட்டுவிட்டது. யூதா சொல்வது சரிதான். நான் உங்களுக்கு புதிதான ஒன்றை சொல்லவில்லை. மற்றவர்களும் இதை குறித்து முன்பே எழுதி இவ்வாறு வரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். விசுவாச துரோகத்தை குறித்து பரிசுத்த பவுல் அடிக்கடி எச்சரித்திருக்கிறார். எபேச பட்டணத்திற்கு இறுதியாக ஒரு முறை பவுல் சென்றிருந்த பொழுது எபேசிய மூப்பர்களை பார்த்து இவ்வாறு எச்சரித்தார். வேத புஸ்தகம் இருக்குமென்றால் தயவு கூர்ந்து எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20:29 வசனம் முதல் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:29 நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இவ்வாறு பவுல் அவர்கள் விசுவாச துரோகத்தை குறித்து எச்சரித்திருந்த பொழுதும் எபேசியர்கள் அதற்கு இணங்கி போய்விட்டார்கள். அடுத்ததாக பவுல் இளம் ஊழியராகிய தீமோத்தேயுவை எச்சரிக்கிறதை சற்றை கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 3:5-7 2 தீமோத்தேயு 3:5-7 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைய நாட்களில் பெண்கள் மத்தியிலே பெரும் அளவிலே ஊழியம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். அநேக ஜப குழுக்கள் அமைத்து அவர்கள் ஜெபித்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கவனமாக கவனிக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் பக்க வழியாய் நுழைகிறவர்கள் இங்கேயும் உள்ளே நுழைந்து இவர்களின் விசுவாசத்தை தொலைத்துவிட அதிக வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவ வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு பெண் இறையியல் வல்லுநரையும் காண இயலாது. இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். அதே வேளையிலே அநேக புதிய உபதேசங்களை கிறிஸ்தவத்திலே புகுத்தியவர்களில் பெண்கள் முக்கிய பங்கை பெற்றிருப்பதையும் நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இருந்த பொழுதிலும் பெண்கள் ஆண்களை விட மிகவும் சிறப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்பட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு சிறந்தவற்றை உணரும் திறன், நெருக்கமாக கண்டு உணரும் திறன் போன்றவை ஆண்களை விட அதிகம் உண்டு. ஆகவே அவர்களை கவனமாக நடத்த வேண்டியது அவசியம். அதேபோல தங்கள் சொந்த சபையோடு இணைந்து செல்லாமல் தனிப்பட்ட விதத்திலே செயல்படும் பெண்கள் ஊழியங்களினாலும் வாலிபர்கள் ஊழியங்களினாலும் ஆவியக்குரிய வட்டாரத்திலே பெரும் ஆபத்து இருக்கிறது. ஒரு சபையானது வேதத்தை முற்றிலும் விசுவாசித்து செல்லும் என்றால் அந்த சபையோடு இந்த ஊழியங்கள் எல்லாம் இணைந்து செல்ல வேண்டியது அவசியம். கள்ள போதகர்கள் பக்க வழியாக வருவதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தேவனுடைய ஆவியானவரை ஆசீர்வாதமாக கருதுகிற எந்த ஒரு இயக்கத்தையும் சபையையும் கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் முடிந்தால் பிசாசானவன் பக்க வழியாக அங்கே நுழைந்து விடுவான். நீங்கள் ஒருவேளை அவன் அப்படியே பிசாசை போலவே வருவான் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறு. அவனுடைய ஊழியர்கள் ஒளியின் ஊழியர்களைப் போலவே வேஷம் தரித்து வருவார்கள். அருமையானவர்களே, நாம் விசுவாச துரோகத்தை குறித்த இந்த விளக்கத்தை வருகின்ற நிகழ்ச்சியிலேயும் நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பற்றி சற்றே யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே விசுவாச துரோகம் செய்கிறவர்களை சந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் சார்ந்திருக்கிற சபை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? எந்த ஒரு உபதேசமும் வேதத்தின் அடிப்படையிலானதுதானா என்று சோதித்து பார்க்கும் பழக்கம் உங்களிடத்திலே உண்டா? விசுவாச துரோகம் இனிமேல் வரப்போகிற ஒன்று அல்ல, அது ஏற்கனவே நம்முடைய மத்தியிலே இருக்கிறது என்று பார்த்தோம். எனவே நீங்கள் எந்த திருச்சபைக்கு செல்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் வேத வசனங்களோடு கூட உங்கள் திருச்சபையின் உபதேசங்கள் சரியாக செல்கிறதா என்பதை நீங்கள் அவ்வப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியமானது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10.